الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى اله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يلفظ من قول الا لديه رقيب عتيد وورد عن النبي صلى الله عليه وسلم انه قال من كان يؤمن بالله واليوم الاخر فليقل خيرا او ليصمت او كما قال صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதர் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் எந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் முழுமையான முறையிலே கடைபிடித்து நடக்க வேண்டியும் எவைகளை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவர்களை முற்றிலுமாக தவிர்ந்து கொள்ள வேண்டியும் அல்லாஹுடைய தக்வாவை கொண்டும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஒரு அமானிதமாக தந்திருக்கிறார். உலகத்தில் வழங்கப்பட்ட அல்லாஹுடைய நியமத்துகள் அனைத்துமே எங்களுக்கு அமானிதமாக இருக்கிறது. அல்லாஹுடைய கட்டளை அமானிதங்களை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். உலகத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அமானிதங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அமானிதமாக இருந்தாலும் சரி, அதை சரியான முறையில் நிறைவேற்றும்படி அல்லாஹ் நம் அனைவரையும் ஏவுகிறார். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அமானிதங்களை அதற்குரியவர்களிடத்திலே நீங்கள் சரியான முறையிலே ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய எல்லா நியமத்துகளும் ஒரு அமானிதம்தான். அல்லாஹ் நமக்கு இந்த ஹயாத்தை தந்திருக்கிறான், இது அல்லாஹ் வழங்கிய ஒரு நியமத், இது ஒரு அமானிதம். அல்லாஹ் எங்களுக்கு இந்த உடலை தந்திருக்கிறான், இது அல்லாஹ் வழங்கிய ஒரு நியமத், இது ஒரு அமானிதம். எங்களுக்கு அல்லாஹ் உடல் உறுப்புகளை தந்திருக்கிறான், இதை அல்லாஹ் வழங்கிய நியமத், இது ஒரு அமானிதம். என்னுடைய கை, என்னுடைய கண், என்னுடைய காது, என்னுடைய வாய், என்னுடைய உறுப்புகள் அனைத்துமே அல்லாஹ் வழங்கிய அமானிதமாக இருக்கிறது. அல்லாஹ் வழங்கிய நியமத், அல்லாஹ் வழங்கிய அமானிதம். எனவே அல்லாஹ் எந்த முறையில் இதை பாவிக்க சொல்கிறானோ அந்த முறையில் தான் இதை நான் பாவிக்க வேண்டும். இது என்னுடைய கை தானே என்று சொல்லி என் கையை நானே வெட்டி கொள்ள இயலாது. ஏன், இது அல்லாஹ் தந்தது. ஒரு மனிதன் தன்னுடைய கண் தானே என்று நினைத்து தன்னுடைய கண்ணை தானா குத்தி கொள்ளவும் இயலாது. ஏன், இது அல்லாஹ் வழங்கி இருக்கிற நியமத். எத்தனை பேருக்கு எத்தனை விதமான நியமத்துகள் இல்லாமல் இருக்கிறது. உலகத்தில் எத்தனை பேருக்கு கண் இல்லாமல் இருக்கிறார்கள், உலகத்தில் எத்தனை பேர் பேச முடியாமல் இருக்கிறார்கள், உலகத்தில் எத்தனை பேர் காது கேட்க முடியாமல் இருக்கிறார்கள், உலகத்தில் எத்தனையோ பேர் நடக்க முடியாமல் இருக்கிறார்கள், உலகத்தில் எத்தனையோ பேர் தன்னுடைய கைகளினால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். அப்ப இவைகளையெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களின் மீது கிருபை செய்து இந்த நியமத்துகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இந்த நியமத்துகளை பற்றி விசாரணை இருக்கிறது. அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்துகளையும் நீங்கள் அதை எப்படி பாவித்தீர்கள் என்று தியாமத்தானிலே விசாரிக்கப்படுவான். அல்லாஹ் நமக்கு கண்ணை தந்திருக்கிறான் என்றால் இந்த கண்ணை நீ எப்படி பாவித்தாய், ஹலாலான விஷயங்களை மட்டும்தான் பார்த்தாயா, அல்லாஹ்வுக்கு விருப்பமான விடயங்களை மட்டும்தான் பார்த்தாயா, அல்லது இதுக்கு மாற்றமாக ஏதேனும் செய்தாயா, விசாரிக்கப்படுவான். காதை எடுத்துக்கொண்டால் இதை பற்றியும் கேட்கப்படும். நாவை எடுத்துக்கொண்டால் நான் உனக்கு பேசக்கூடிய திறமையை தந்தேன், ஆற்றலை தந்திருக்கிறேன், இந்த திறமையை கொண்டு, ஆற்றலை கொண்டு, இந்த பேச்சை கொண்டு நீ என்ன செய்தாய், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாய், எப்படிப்பட்ட உன்னுடைய பேச்சை கொண்டு உலகத்தில் என்ன நன்மைகளை செய்தாய், இதை கேள்வி கேட்கப்படும். எனவே மூமின்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும், நாமே ஒரு அமானிதம், நம்முடைய வாழ்க்கையும் ஒரு அமானிதம், அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துகள் அனைத்துமே ஒரு அமானிதங்கள். அந்த அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றுவது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாற்றமான பாவமான காரியங்களிலிருந்து எங்களுடைய உறுப்புகளை முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு விருப்பமான காரியங்களிலே எங்களுடைய உறுப்புகள் செயல்படக்கூடியவைகளாக ஆக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் பேச்சாற்றல், இது மற்ற மிருகங்களுக்கு கிடைக்கிறதில்லை. வேற எந்த மிருகத்துக்கும் மனிதன் அல்லாத யாருக்கும் அல்லாஹு தஆலா இந்த ஆற்றலை கொடுக்கவில்லை. மனிதனை போன்று எல்லா மிருகங்களும் பார்க்கிறது, மனிதனை போன்று எல்லா மிருகமும் கேட்கிறது, மனிதனை போன்று எல்லா மிருகங்களும் உணவு உண்கிறது, எல்லாம் செய்கிறது. ஆனால் இந்த பேசக்கூடிய இந்த ஆற்றல் இருக்கிறதே, இது அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். மனிதன் பேச்சின் மூலமாக தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மற்றவர்களுக்கு விளக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் மனிதனுக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே மனிதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும், மனிதன் பேசக்கூடிய பேச்சு அல்லாஹுக்கு விருப்பமானவைகளாக அமைய வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பல பிரச்சனைகளை பார்க்கிறோம். குடும்பத்தில் பிரச்சனை, அல்லது நண்பர்களுக்கு மத்தியில் பிரச்சனை. நல்ல அன்போடு நடந்து கொண்டிருந்தாங்க, திடீர்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. பார்த்தா பெரும்பாலான காரணம் எதுவா இருக்கும் என்று சொன்னால் வார்த்தைகளாகத்தான் இருக்கும். ஏதோ கோபத்தில் இவர் ஒரு வார்த்தையை விட்டுருப்பார், ஏதேனும் ஒரு பேச்சை பேசியிருப்பார், அது பெருசாகி அவர் பேச இவர் பேச பேச்சு பெருசாகி பிரச்சனை முத்தி கைகலப்பு வரைக்கும் போய் ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச்சு இல்லாம தொடர்பு இல்லாம போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அதனால பேச்சை மனிதன் பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் எந்த வார்த்தையையும் சொல்ல மாட்டான், ரகீப் அதீத் இருந்து எழுதி கொண்டிருந்தே தவிர. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் எழுதப்படுகிறது, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எழுதப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தினுடைய விரிவுரையில சொல்லி காட்டுறாங்க, மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் அந்த மலக்குமார்கள் எழுதி வைக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சாதாரணமா நாங்க பேசக்கூடிய பேச்சு இருக்குது, நான் சாப்பிட்டேன், நான் குடித்தேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாதாரண பேசுற பேச்சு இருக்கு, அது கூட எழுதப்படுகிறது. அதை கூட எழுதுகிறார்கள் மலக்குமார்கள். வியாழக்கிழமை என்று ஒவ்வொரு வாரத்திலும் வியாழக்கிழமை என்று மனிதனுடைய அமல்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. அப்படி உயர்த்தப்படக்கூடிய நேரத்திலே அந்த மலக்குமார்கள் பார்க்கிறார்கள், இந்த பேச்சுக்களில் எதிலே நன்மை இருக்கிறது, எதில தீமை இருக்குது. இவர் பேசின பேச்சுக்கள்ல நன்மையுள்ள பேச்சுக்கள், தீமையுள்ள பேச்சுக்கள், இந்த ரெண்டையும் விட்டு விட்டு மற்றதை எல்லாம் அழிச்சிடுறான். இவன் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், மனிதன் பேசுற எல்லா பேச்சுமே ரகீப் அகீதுகளினால் குறிப்பிடுக்கப்படுகிறது. ஆனால் வியாழக்கிழமையினுடைய நாளிலே அந்த அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரத்தில் எந்த பேச்சில் நன்மை இருக்கிறதோ அதையும் விட்டு வைக்கிறார்கள், எந்த பேச்சில் தீமை இருக்கிறதோ அதையும் விட்டு வைக்கிறார்கள். இது அல்லாத ஏனைய பேச்சுக்கள், அது அழிக்கப்பட்டு விடுகிறது. அப்ப நம்முடைய பேச்சுக்கள் அனைத்துமே பதிவு செய்யப்படுகிறது. எனவே நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், நாங்கள் கதைக்கக்கூடிய பேச்சுக்கள் அல்லாஹுக்கு மாற்றமாக அமைந்துவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் யார் ஈமான் கொள்கிறார்களோ, ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும். பேசுறதா இருந்தா, கதைக்கிறதா இருந்தா, நல்ல விடயங்களா இருந்தா கதைங்க, இல்லையா வாய்மூடி இருங்க. இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், நாம் சில விஷயங்களை கதைப்போம், சில பேச்சுக்களை பேசுவோம், அது ஆகுமான பேச்சுக்களாகத்தான் இருக்கும். ஆனால் ஆகுமான பேச்சுக்களை நாங்கள் பேசக்கூடிய நேரத்தில் கூட எங்களை அறியாமல் ஹராமான பேச்சின் பக்கம் இழுத்துட்டு போயிடும். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், கதைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆகமான விடயங்களை தான் பேசுகிறோம். ஆனால் எங்களை அறியாமல் நாவு இருக்கிறதே, அது கட்டுப்படுத்த முடியாத ஒன்று, எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. வார்த்தைகள் வெளியே வந்துட்டால் தீர்ப்பை எடுக்கவும் முடியாது. வார்த்தைகளை வெளியே விட்டு விட்டோம் என்று சொன்னால் வெளியே போன வார்த்தைகளை திரும்ப எடுக்க முடியாது. அப்ப நாவுக்கு வந்து கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க ஆகுமான பேச்சுக்களா இருந்தாலும் கூட நீங்கள் அந்த பேச்சுக்களையும் குறைத்துக் கொள்ளுங்கள். நன்மை என்று உறுதியா தெரிந்தால், நான் பேசுறதுல நன்மை இருக்கிறது, நான் கதைக்கிறதுல அல்லாஹ்விடத்துல ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு நோயாளி இருக்கிறார், நோயை விசாரிக்க போறோம், நன்மையான காரியம். குடும்பத்தோட போய் பேசுறோம், பிள்ளைகளோட போய் கதைக்கிறோம், மனைவியோட போய் சந்தோஷமான முறையில பேசுறோம், இது நன்மையான காரியம். நண்பர்களை விசாரிக்கிறோம், இது நன்மையான காரியம். இப்ப நன்மையான காரியம் என்று உறுதியாக தெரிந்தால் நீங்கள் கதையுங்கள். அப்படி தெரியவில்லை என்று சொன்னால் நாவை கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள். மன்கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாரிடத்துல பரிபூர்ணமான ஈமான் இருக்குமோ, அல்லாவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும், நன்மை என்று உறுதியா தெரிந்தால் சொல்லுங்கள், இல்லை என்றால் வாய் மூடி அமைதியாக இருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மரி தர்குஹு மாலா யானி, ஒரு மனிதன் நல்ல முஸ்லிம் என்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், தேவையில்லாத விடயங்களிலிருந்து அவன் தன்னை தவிர்த்து கொள்வான். இன்றைக்கு நாம பார்க்கிறோம், தேவையில்லாத விஷயங்கள்ல நாங்க போறதுனால எத்தனை விதமான பாவங்களில் உழுந்து விடுகிறோம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. போன்ல கதைக்கிறது, தேவையில்லாத முறையில கதைக்கிறது, தவறான தொடர்புகள் ஏற்படுறது, மனிதனை பாவத்தின் பக்கம் இழுத்து செல்வதற்கு இந்த தேவையில்லாத காரியங்கள், அதுதான் காரணமாக இருக்கிறது. இப்ப நல்ல முஸ்லீம் என்பதனுடைய அடையாளம், ஒரு வேலையை செய்யறதா இருந்தா அவர் யோசிச்சு பார்க்கணும், நான் இந்த வேலையை செய்கிறேனே இதுல என்ன நன்மை இருக்கிறது, தீனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா, அல்லது துன்யாவுக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா. நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், வியாபாரத்தை பத்தி பேசுனா துன்யாவுக்கு ஏதேனும் பிரயோஜனம், இப்ப தீனுக்கும் துன்யாவுக்கும் ஏதேனும் பிரயோஜனமாக இருந்தால் அதை பற்றிய பேசுறதுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் பிரயோஜனம் இல்லாத விடயங்களிலே நாங்கள் ஈடுபடும் பொழுது மனிதனை அது பாவங்களின் பக்கம் இழுத்துட்டு போயிருது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முஸ்லிம் தேவையில்லாத விடயங்களில் அவன் தலை போட மாட்டான், தேவையில்லாத விடயங்களில் அவன் ஈடுபட மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, ஐயுல் முஸ்லிமீன அஃதல், சிறந்த முஸ்லிம் யார் என்று கேட்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வயதிஹி, மற்றவர்களுக்கு தன்னுடைய நாவினாலோ தன்னுடைய கரத்தினாலோ யார் எந்த தொந்தரவையும் கொடுக்காம இருக்கிறாரோ அவர்தான் சிறந்த முஸ்லிம் என்று சொன்னான். சிறந்த முஸ்லிம் என்பதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம் என்ன, இவருடைய நாவினாலோ வார்த்தைகளினாலோ அல்லது இவருடைய கரத்தினாலோ அடுத்தவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அப்ப இவர் நல்ல அமல் செய்கிறார், நல்ல தான தர்மங்கள் செய்கிறார், எல்லா விதமான நற்காரியங்களும் இருக்கிறது, ஆனா அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார். இவர் சிறந்த முஸ்லீமாக இருக்க முடியாது, தன்னுடைய வார்த்தைகளால் தொந்தரவு கொடுக்கிறார். நம் மனிதனுடைய வார்த்தைகள் இருக்கிறதே, வார்த்தைகள் மிக பயங்கரமானது, வார்த்தைகளினால் ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் மிக பயங்கரமானது. நாம சில நேரத்தில் சாதாரண சில வார்த்தைகளை பேசிடுவோம், ஆனால் யாரிடத்தில் அது போய் சேருகிறதோ, யாரை பத்தி பேசுகிறோமோ அவர்கிட்ட போய் உள்ளத்துல பட்டு விட்டது என்று சொன்னால் அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதனாலதான் சொல்லுவார்கள், ஜராஹாத்து சிஹாமி லஹல் தியாமு வலா யல்த இமு மா ஜரஹல் லிசானு, அம்புகளினால் ஏற்பட்ட காயங்கள் கூட அது ஆறிவிடுகிறது, ஆனால் மனிதனுடைய நாவினால் ஏற்பட்ட காயம் அது ஆறாது என்று ஒரு அரபு கவிதையில சொல்லி காட்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பயங்கரமா சொல்லி காட்டினாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லயதகல்லமு பில் கலிமா மா யதபையனு பிஹா, ஒரு மனிதன் ஏதேனும் ஒரு வார்த்தையை பேசுவான், அதை பத்தி அவன் பெருசா நினைக்கவும் மாட்டான், அவன் அறியாம அவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடும், ஆனா அது பயங்கரமான வார்த்தையாக இருக்கும். அதனால எவ்வளவு பெரிய வேதனை ஏற்படுண்டா, யஸில்லு பிஹா இலன் நார் அபஅத மிம்மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப்,
அந்த வார்த்தையின் விளைவின் காரணத்தினால் கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கிற தூரத்தை விட அதிகமான தூரம் அவன் நரகத்தில் விழக்கூடியவனாக மாறிவிடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமா எச்சரித்திருக்கிறான். அதனால மனிதர்கள் தங்களுடைய வார்த்தைகளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய அடுத்தவர்களுக்கு நாம் பேசக்கூடிய பேச்சினால எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது. அடுத்தவர்களை கவரக்கூடிய விதத்துல இருக்கணும். வியாபாரம் செய்யறவர்களா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, தொழில ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பேச நினைக்காதீங்க. ஒரு சாதாரண காரியம், வலவ் அன் தல்கா அஹாக பிவஜஹின் தலீகின், உன்னுடைய சகோதரனை நல்ல மலர்ந்த முகத்தோட சந்திக்கிறது இருக்கிறது, அது கூட ஒரு நல்ல காரியம்தான். உள்ளத்துல என்ன இருக்கணும்னு சொன்னா, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. அவர் என்ன என்ன விட அந்தஸ்துல குறைஞ்சவன் தானே, அவரை பார்த்து நான் என்ன சலாம் சொல்றது, அவரை பார்த்து நான் என்ன சிரிக்கிறது, அவரிடத்துல நான் எப்படி முகம் கொடுத்து பேசுறது, இது இருக்கக்கூடாது. ஒரு சகோதரன், ஒரு முஸ்லிம் சகோதரன் அல்லது மாற்று மதமானவராக இருந்தாலும் சரியே, நம்முடைய அஹ்லாக்கின் மூலமாக நம்முடைய நன்மையாய் அவர்களிடத்திலே வெளிக்காட்ட வேண்டும். அதை கூட லேசா நினைக்காதீங்க. இப்ப எல்லோரிடத்திலும் இன்முகத்தோடு பழகிறது, எல்லோரிடத்திலும் நல்ல விதமாக பேசுறது, கண்ணியமான முறையில கதைக்கிறது, இதுவும் கூட மிக நல்ல காரியங்களில் ஒன்று என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் அண்ணன் ஹதீயா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பொருளை எடுத்துக்கொண்டு வியாபாரத்துக்கு ஷாம் நாட்டுக்கு போறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அல்ல, வாலிப வயசு. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எவ்வளவு நல்ல குணங்களை கொடுத்திருந்தான். எப்படிப்பட்ட நல்ல குணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். போறாங்க, போயிட்டு வர்றாங்க, பெரிய ஒரு லாபத்தோட திரும்பி வர்றாங்க. அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெரிய வியாபாரி, மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, அவங்க இந்த மாதிரி ஒரு லாபத்தை வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. இப்ப கூட போன அந்த அடிமைகிட்ட கேக்குறாங்க, இவர்கள் இப்படி வியாபாரம் செஞ்சுட்டு லாபத்தை சம்பாதிச்சுட்டு வந்திருக்கிறாங்களே, என்ன செஞ்சாங்க, அப்படி ஏதாவது பொய் சொல்லி அல்லது வேறு ஏதாவது மாற்றமான முறையில வித்து இந்த லாபத்தை அடைஞ்சு கொண்டாங்களா, நீங்க பாத்தீங்களா இவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு. அப்ப அந்த அடிமை சொல்றாங்க, மைசரா என்ற பெயருடைய அந்த அடிமை சொல்கிறார்கள், சொன்னார்கள், நானும் எத்தனையோ வியாபாரிகளை பார்த்திருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததே இல்லை. வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடத்துல இன்முகத்தோடு பழகிறார்கள், நேர்மையான முறையில வியாபாரம் செய்கிறார்கள், உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யறாங்க. அவர்களுடைய அகலா, அவர்களுடைய பழக்க வழக்கம், அவர்களுடைய நடவடிக்கை, இதை பார்த்து மக்கள் அவர்களின் மீது அன்பு கொண்டு இந்த வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இது நம்மிடத்தில் வர வேண்டும். நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், நாம் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் அடுத்தவர்களை கவரக்கூடிய விதத்திலே இருக்க வேண்டும். ஆனால் அதற்காக அடுத்தவர்களுக்காக நம்மை நடிக்க வைக்கிறதல்ல, நாம் செய்வது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும். நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து மற்றவர்கள் இஸ்லாம் என்றால் இதுதான், முஸ்லிம்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று விளங்கக்கூடிய விதத்திலே நம்முடைய நடவடிக்கை ஆக்கிக் கொள்ளணும். சஹாபாக்கள் பல இடங்களுக்கு போனாங்க, சீனா நாட்டுக்கு போனாங்க, சைனாவுக்கு போனாங்க. அங்க ஒரு 8 சஹாபாக்களுடைய ஜமாத்து போயிருக்குது, வியாபாரத்துக்காக வேண்டி போறாங்க. ஒரு ஊர்ல இருந்து வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் அவங்களோட அன்பாயிடுறாங்க, அந்த ஊர் மக்கள் ரொம்ப அன்பாயிடுறாங்க. எந்த அளவுக்கு அன்பாயிடுறாங்க என்று சொன்னால், இவர்கள் வந்து வியாபாரம் செஞ்சதற்கு பிறகு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு எல்லாமே வியாபாரம் இல்லாம போயிருது. இவர்களுடைய வியாபாரம் தான் நிறைய நடக்கிறது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மற்ற வியாபாரிகளுக்கு வியாபாரம் இல்லாம போயிருச்சு. இப்ப அந்த ஊர் வியாபாரிகள் அரசாங்கத்துல வந்து சொல்லி கொடுக்கறாங்க, இப்படி வெளிநாட்டுல இருந்து சில பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து வியாபாரம் செஞ்சதுனால எங்களுடைய வியாபாரம்லாம் நஷ்டமா போச்சு, அதனால அவங்களை இங்கிருந்து அனுப்பிடணும். இப்ப அரசாங்கம் முடிவு செய்கிறார்கள், இவர்களை இந்த இடத்திலிருந்து அனுப்பிடணும், அந்த ஊர்ல இருந்து வெளியே போக சொல்லணும். இப்ப சஹாபாக்கில் வெளியே போக சொல்றான், நீங்க போங்க, உங்களுடைய மூட்டை முடிச்சுட்டு எடுத்துட்டீங்க, வேற எங்கேயாவது போய் வியாபாரம் செய்யுங்க என்று சொல்றான். இங்கதான் நாங்க பார்க்கணும் சஹாபாக்கள் எப்படி மக்களை கவர்ந்தார்கள், இந்த தீன் எப்படி பரவியது. சஹாபாக்கள் புறப்பட தயாராகுறாங்க, உடனே அந்த ஊர்வாசிகள் எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் உங்களோட வந்துடுறோம், இந்த ஊரை விட்டு நாங்களும் வந்துடுறோம், நீங்க இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் தான் நாங்க இருப்போம், நீங்க விட்டுட்டு போறீங்களா, நாங்களும் இந்த ஊரை விட்டுட்டு போகிறோம், இப்ப அரசாங்கம் பாக்குது நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு, அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க இல்ல நீங்க இங்கே இருந்து கொள்ளுங்க. இது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில வரணும். நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடவடிக்கைகள் அடுத்தவர்களை கவரக்கூடிய விதத்திலே. இன்றைக்கு நம்முடைய நடவடிக்கை பேச்சும் எப்படி இருக்குன்றா, சொந்த சகோதரர்களுக்குள்ளேயே சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். குடும்பத்துக்குள்ள சண்டை பார்த்தா ஏதாவது பேச்சு தடிச்சிருக்கும், ஏதாவது நாவுல கட்டுப்பாடு இல்லாம வார்த்தை வந்திருக்கும், அல்லது கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனை இருக்கும், அகலாக்குல ஏதாவது பிரச்சனை இருக்கும். சொந்த நானா தம்பி வருட கணக்குல கதைக்காம இருப்பான், சொந்த வாப்பாவுக்கு எதிராக மகன் கேஸ் போடுற நிலை, தன்னுடைய மகனுக்கு எதிராக வாப்பா பிரச்சனையை உண்டாக்குற நிலை ஏன் ஏற்படுகிறது? உண்மையான இஸ்லாமிய நடவடிக்கைகள் அஹ்லாக்குகள் நம்மிடத்துல இல்ல. அதனால நம்முடைய நாவை பேண வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பைன லஹ்யைஹி வமா பைன ரிஜ்லைஹி அல்மன் லஹுல் ஜன்னா. எனக்கு யார் பொறுப்படுத்தி தருகிறாரோ, தன்னுடைய இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நாவையும், தன்னுடைய இரண்டு கால்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த வெக்க ஸ்தலத்தையும் பாதுகாத்துக் கொள்வதாக யார் பொறுப்படுத்தி தருகிறாரோ அவருக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்று சொன்னான். அவருடைய சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். இந்த இரண்டை யார் பாதுகாத்துக் கொள்வாரோ, நாவை பாதுகாத்துக் கொள்கிறார், தன்னுடைய வெட்கஸ்தலத்தை பாதுகாத்துக் கொள்கிறார், அவருக்கு சுவர்க்கம் கிடைப்பதற்கு நான் பொறுப்பாளி என்று சொன்னார்கள். இன்றைக்கு பாவங்கள், அதிகமான பாவங்கள் நாவினாலும் நம்முடைய வெட்கமின்மையினால் தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த கட்டுப்பாடு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, மா அஃவகு மா தகாஃபு அலைய யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என் விஷயத்துல நீங்க எதை ரொம்ப பயப்படுறீங்கன்னு கேட்டான். எதை ரொம்ப பயப்படுறீங்கன்னு கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாக்கு பிடிச்சு கொண்டு சொன்னாங்க, ஆதா இதுதான், உங்களுடைய நாக்கு தான் நான் பயப்படுறது என்று சொன்னான். ஏன், அதனுடைய விளைவு மிக பயங்கரமாக போயிடும். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்கள் பேசக்கூடிய இந்த பேச்சுக்களை கொண்டு பிடிக்கப்படுவோமா என்று கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, தகிலத் கவுமுக்க, என்ன இது கூட உங்களுக்கு தெரியாதா, மனிதர்களை நரகத்தில் முகங்குப்புற தள்ளிவிடக்கூடியது அவர்களுடைய நாவினுடைய அறுவடைகளை தவிர வேறு என்ன என்று கேட்டான். நாவினுடைய அறுவடைகள் என்று சொன்னால் நாவால் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் இருக்கிறதே, இதை தவிர வேறு எது அவர்களை நரகத்தில் தூக்கி போடுது என்று கேட்டான். அதனால நம்முடைய வாழ்க்கையில கட்டுப்பாடு வரவேன். கட்டுப்பாடு எப்படி வரும், நம்முடைய நாவை பாதுகாக்கிறது, உறுப்புகளை பாதுகாக்கிறது. இது எதை கொண்டு ஏற்படும், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் ஏற்படும், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் ஏற்படும். அதனால ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கணும்னு சொன்னா, நான் பேசக்கூடிய பேச்சுக்கள் அல்லாஹ்வுடைய திக்ர அதிகமா இருக்கிறதா அல்லது உலகத்தினுடைய பேச்சுக்கள் அதிகமா இருக்கிறதா, இதை ஒவ்வொரு நாளும் நாங்க சோதனை போடணும். உலகத்தினுடைய பேச்சுக்கள் அதிகமா போகுது என்றால் எங்களுடைய அல்லாஹ்வுடைய திக்ருடைய பேச்சுக்களை அதிகரிக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அல்லாஹ்வுடைய திக்ர் என்றால் என்ன, அல்லாஹ்வை பத்தி உள்ள பேச்சுக்கள், அல்லாஹ்வை பத்தி நாங்க பேசுறோம், இதுவும் அல்லாஹ்வுடைய திக்ர் தான். நாங்க குடும்பத்துல இருந்தாலும் சரி, எங்களுடைய பிள்ளைகள்ட்ட அல்லாஹ்வை பத்தி சொல்றோம், பிள்ளைகள்ட்ட வீட்டுல இருக்கிற நேரத்துல அந்த கதை இந்த கதை சொல்றதை விட்டுட்டு அல்லாஹ்வை பத்தி சொல்லுங்க, நபியை பத்தி சொல்லுங்க, சஹாபாக்களை பத்தி சொல்லுங்க, வழிமார்களுடைய செய்திகளை சொல்லுங்க. இந்த சொல்றதுனால அந்த பிள்ளைகள் திருந்தும் பொழுது அதனுடைய நன்மை எங்களுக்கு கிடைக்கிறது, எங்களுக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக அது மாறிடும். அதனால நாங்கள் எங்களுடைய பேச்சு அல்லாஹ்வுடைய திக்ராக இருக்கணும், ஒன்று. இரண்டாவது, நாவுல எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய திக்ரும் இருக்க வேண்டும். உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு வரணும்னு சொன்னா நாவுல அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நாலு விஷயங்களை அல்லாஹ் உலகத்துல ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டா இம்மை மறுமை அனைத்து நன்மையும் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. நாலு விடயங்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உலகத்துல கொடுத்துட்டா இம்மையினுடைய நன்மையும் கிடைச்சிருச்சு, மறுமையினுடைய நன்மையும் அவன் கிடைத்து விட்டது என்று சொன்னாங்க. நாங்க எல்லாம் யோசிச்சிருக்கணும், இந்த நாலு எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குதா, கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்காக முயற்சிக்கணும். அது என்ன நாலு விடயங்கள், முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானும் தாகிரும், ஜிக்ர் செய்யக்கூடிய நாவு, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ஜிக்ர் இருக்கணும். என்ன ஒரு விஷயத்தை பேசினாலும் நாங்க பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்நிய கலாச்சாரத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு போன் எடுத்தா ஒரு அந்நிய முறையில ஹலோன்னு சொல்றோம் அல்லது ஓகே சொல்றோம். இதை நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் மாத்துறதுக்கு முயற்சிக்கணும், மாத்துறதுக்கு முயற்சிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க, மாஷா அல்லான்னு சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையினுடைய பதிலும் அல்லாஹ்வுடைய பேர் வர்ற மாதிரி பாருங்க. ஏதாவது ஒருத்தர் நன்மையை செஞ்சா நாங்க அதுக்கு ஜஸாகல்லான்னு சொல்றது, ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டா நாங்க உடனே இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்றது. இந்த துஆக்கள் எல்லாம் எங்களுக்கு படிச்சு தரப்பட்டிருக்கிறது, எதுக்கு எங்களுடைய வாழ்க்கையில வர்றதுக்கா? இது நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வளமையிலையும் கொண்டு வர வேண்டும். நாங்க வெளியில போறோமா, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வெளியில போகும்போது என்ன துவா ஓதிட்டு போறது? சியமான் இல்லா, அல்லாஹ்வுடைய காவலா போகிறேன், இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி நடவடிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய நேரத்துல நம்முடைய ஒவ்வொரு பேச்சும் அல்லாஹ்வுடைய திக்ராக மாறிவிடும். ஓய்வு நேரங்கள் இருக்கிறது, ஓய்வு நேரங்கள்ல சும்மா இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருக்க வேண்டும். எதே ஒரு காரணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், உதாரணமா தூக்கம் வராம படுக்கையில படுத்து கிடக்கிறோம், சும்மா படுத்து கிடக்கிறதுக்கு நாவுல பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யற பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். சும்மா இருக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது, அஸ்தகுஃபிருல்லாஹ் என்று சொல்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்துக்களை ஓதுறது, இந்த வளமைகள் உருவாக இருக்க வேண்டும். ஒரு வாகனத்துல போயிட்டு இருக்கிறோம், சும்மா தான் இருக்கிற, யாருடையும் கதைக்கல, அந்த நேரத்தில் மனதுக்குள்ள நம்முடைய நாவினால் இதை ஓதுறதுல எந்த சிரமமும் இல்லை. அதனால எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யக்கூடிய நாவு வரணும். இது ஒரு விடயம். இரண்டாவது சொன்னாங்க, வகல்புன் ஷாகிரன், சுக்ர் செய்யக்கூடிய உள்ளம் வர வேண்டும். இது மிகப்பெரிய நியமத். இது இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம், எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட மனிதனுடைய உள்ளத்துல போதும் என்ற தன்மை இல்லை. என்ன நினைக்கிறாங்க, என்ன விட அவர் நல்லா இருக்கிறாரு, என்ன மாதிரிதான் அவர் பிசினஸ் செஞ்சார், எனக்கு கீழே தான் இருந்தார், இன்னைக்கு அவர் ரொம்ப பெருசா இருக்கிறார். பெரிய ஆளத்தான் பாக்குறாங்க உலகத்துல, தனக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று பாக்குறது இல்ல. படுக்கிறதுக்கு இடம் இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒழுங்கா சாப்பிட முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க, உடுக்கிறதுக்கு இல்ல வசதி இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடியவர்களா நாங்க மாறணும். நமக்கு கீழையும் இருக்கிறார்கள், நம்மை விட கஷ்டப்படக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இந்த எண்ணம் இருந்தால் அல்லாஹ் செய்த இந்த நியமத்துகளுக்கு நாங்க நன்றி சொல்வோம், அல்லாஹ் என்ன ஓரளவுக்கு வச்சிருக்கிறான். அந்த நன்றி சொல்லக்கூடிய உள்ளம் வர வேண்டும். அல்லாஹ் தரக்கூடிய நியமத்துகளுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டாவது விடயம் இது. மூணாவது விடயத்தை சொன்னாங்க, வபதருன் அலல் பலாஇ சாபிரன், பொறுமையாக இருக்கக்கூடிய உடல் இருக்க வேண்டும். பொறுமை இருக்கணும், பொறுமை இல்லாட்டா ஒன்றும் செய்யலாது. கொஞ்சம் தொழுகிறதுக்கு பொறுமை வேணும். மனிதனுடைய உள்ளம் என்ன சொல்லுது, தொழுகை இவ்வளவு நேரம் ஆகுது, அல்லது பள்ளிக்கு அவ்வளவு தூரம் நடந்து போகணும், கால் வலிக்கிறது, அதனால நாங்க இங்கேயே தொழுதுகிறோம், அல்லது எங்களால வந்து என்ன செய்ய முடியாது, இந்த அமலை செய்ய முடியாது. அப்ப பொறுமை இருக்கிறதே இது அல்லாஹ் தந்த ஒரு பெரிய நியமத். மனிதன் பாவத்தை விட்டு தடுக்கிறதுக்கும் பொறுமை தான் காரணம். பொறுமை இல்லாம தான் மனிதன் பாவத்துல போயிடுறான், ஒரு அறமான விஷயத்தை பாக்குறான். கொஞ்சம் கட்டுப்பாடு பொறுமை இருந்தா தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். பொறுமை இல்லாம அந்த இன்பத்தில சிற்றின்பத்தில மாட்டிக்கொண்டுதான் பாவத்துல போய் விழுந்துடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணாவது விடயம் என்ன, பொறுமையாக இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் இருக்க வேண்டும். கண்ணுக்கு பொறுமை வேணும், பொறுமை இல்லாட்ட ஹராமை பார்த்துரும். காதுக்கு பொறுமை வேணும், பொறுமை இல்லாட்ட ஹராம கேட்டுரும். அதே மாதிரி நாவுக்கு பொறுமை வேணும், பொறுமை இல்லாட்ட தேவையில்லாத விடயங்கள் எல்லாம் கதைச்சிரும். இது மூணாவது விடயம். நாலாவது விஷயத்தை சொன்னாங்க, ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள மனைவி. எப்படிப்பட்ட ஒழுக்கமுள்ள மனைவி? தன் கற்பை பாதுகாத்துக் கொள்வாள், தன்னை ஒழுக்கமானவனாக ஆக்கிக் கொள்வாள். இரண்டாவது, கணவனினுடைய சொத்துக்களை பாதுகாப்பாள், கணவனுடைய பணத்தை பாதுகாப்பாள். இந்த மனைவி, இந்த நாலு செல்வங்களை அல்லாஹ் யாருக்கு உலகத்துல தந்திருக்கிறானோ, ஜிக்ர் செய்யக்கூடிய நாவு, சுக்ர் செய்யக்கூடிய உள்ளம், சபர் செய்யக்கூடிய உடல், மோசடி செய்யாத ஒரு மனைவி, இந்த நாளையும் அல்லாஹ் யாருக்கு வழங்கி இருக்கிறானோ அவன் இம்மையினுடைய எல்லா நியமத்துகளும் கொடுக்கப்பட்டு விட்டான், மறுமையினுடைய எல்லா நியமத்துகளும் வழங்கப்பட்டு விட்டான். நாங்க யோசிக்கணும், இதுல எது எங்களிடத்துல இல்ல? திக்ர் செய்யறது இருக்கிறதா, சுக்ர் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதா, அதே மாதிரி சபர் செய்யக்கூடிய பொறுமையினுடைய தன்மை இருக்கிறதா, அல்லது என்னுடைய மனைவி எப்படி இருக்கிறாள், தீனுடைய அடிப்படையில இருக்கிறாளா, ஒழுக்கமானவளா இருக்கிறாளா, என்னுடைய பொருளை பாதுகாக்கக்கூடியவளாக இருக்கிறாளா, அல்லாவை பயந்து வாழ்கிறாளா, இதை நாங்க நினைச்சு இதை உருவாக்குறதுக்கு முயற்சிக்க வேண்டும். அப்ப எங்களுடைய நாவுகளில் அதிகமான முறையில அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துக்ரிருல் கலாம பிகைரி திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் அல்லாத உலகத்தினுடைய பேச்சுக்களை நீங்க அதிகமா பேசாதீங்க. என்ன ஆகும், ஃபைன்ன கத்ரத்தல் கலாம் ஹஸ்வத்துல் கல்ப், அதிகமாக உலகத்தினுடைய பேச்சுக்களை ஈடுபட்டு கொண்டே இருந்தால் அது உங்களுடைய உள்ளத்தை கடினமாக ஆக்கிவிடும். அல்லாஹுவினுடைய ரஹமத்தை விட்டு மிக தூரமானவன் யார்? கடின உள்ளம் படைத்தவன். கடின உள்ளம் என்றால் என்ன? சொல்லக்கூடிய பல விஷயங்களை அவர் கேட்கிறார், பல உபதேசங்களை கேட்கிறார், ஆனால் அந்த உபதேசங்களை கேட்டு உள்ளத்துல எந்த பிரதிபலிப்பும் ஏற்படுறதில்லை, வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்படுறதில்லை. இது கடின உள்ளம் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல யூதர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான், அந்த காலத்துல வாழ்ந்த யூதர்கள். தும்மா கஸத் குலூபுக்கும் இம்பாதிதாலி ஃபஹிய கல் ஹிஜாரா அவ் அஷத்து கஸ்வா. அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விளங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியமானவர்கள் என்று அவர்களுக்கு தெரிகிறது, இஸ்லாம் உண்மை என்று தெரிகிறது, ஆனால் உள்ளம் அப்படியே மாறிவிட்டது, கடுமையாக ஆகிவிட்டது. எந்த அளவுக்கு? கல்லை போன்று, கல்லை விட கடினமாகிவிட்டது என்று அவர்களை பார்த்து குர்ஆன் சொல்கிறது. அந்த நிலைமை இது வருவதை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய செய்திகளை கேட்கிறோம், மார்க்க விடயங்களை கேட்கிறோம், குர்ஆனை நாங்கள் பார்க்கிறோம், குர்ஆனை ஓதுகிறோம். ஓதக்கூடிய நேரத்துல உள்ளத்துல மாற்றம் ஏற்படணும், கேட்கக்கூடிய நேரத்துல உள்ளத்துல மாற்றம் ஏற்படணும். இந்த மாற்றம் ஏற்படாமல் அந்த கஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய கடினத்தன்மை எதனால் ஏற்படுகிறது? அல்லாஹுடைய திக்ர் குறைஞ்சு போறதுனால. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுடைய திக்ர் அதிகமா செய்து கொள்ளுங்க. உங்களுடைய நாவை பாதுகாப்பதற்கு, உங்களுடைய உள்ளத்தை பாதுகாப்பதற்கு, உடல் உறுப்புகளை பாதுகாப்பதற்கு அல்லாஹுடைய திக்ர் உங்களிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலைமையை பார்க்கிறோம், நாம் மார்க்கத்தை விட்டு எவ்வளவு தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். வெளிரங்கத்தில் பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், நாம் தொழுகிறோம், நல்ல அமல்களை செய்கிறோம், ஆனால் உள்ளத்தின் அடிப்படையில் நம்முடைய உள்ளங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறது? சஹாபாக்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது? குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுனாங்கண்டா அழுது அழுது அவர்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நினைவு வந்துருச்சு என்று சொன்னால் அவர்கள் அழுகையிலே, அல்லாஹ்வுடைய பயத்திலே அழுது விடுவார்கள். நம்மிடத்தில் எத்தனை பேருக்கு அந்த தன்மை இருக்கிறது? அல்லாஹ்வுடைய வேதனையை நினைச்சு பயப்படுகிறோமா, அழுகிறோமா, தஹஜ்ஜுதில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமா? இந்த குறை ஏன் ஏற்படுகிறது? அல்லாஹ்வுடைய திக்ர் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் சொன்னாங்க, உங்களுடைய நாவுல அல்லாஹ்வுடைய திக்ர் அதிகமாக செய்து கொண்டே இருங்க. நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டும், உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும். இவைகளெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அமானிதங்களாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை ஏற்படுத்த வேண்டும். பேச்சு நல்லதாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை அவங்களுடைய உள்ளத்தில் கொண்டு போகணும். அவங்களுடைய செயல்களும் நல்லதாக இருக்க வேண்டும். நல்ல செயல்களை இந்த வயதிலிருந்தே நாங்கள் பழக்க வேண்டும். நம்மிடத்திலும் நல்ல அஹ்லாக்குகள் வர வேண்டும், நல்ல பண்புகள் வர வேண்டும். பாவங்களை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய பாவங்கள் இருக்கிறதே, அது மனிதனை பயங்கரமான படுகொலையில கொண்டு போய் தள்ளிடும். ஆரம்பத்துல பாக்குறதுக்கு இன்பமாக தெரியும், பாவங்கள் என்று சொன்னா கொஞ்சம் இன்பமா தான் தெரியும். ஆனால் அந்த பாவத்துல போய் விழுந்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம எல்லாத்தையும் பயங்கரமான படுகொலையில கொண்டு போய் விட்டுரும். அதனால பாவங்கள் ஏற்பட்டு விட்டா உடனே தௌபா செய்யணும், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணும். அந்த பாவங்கள் ஏற்படாம இருக்கிறதுக்குரிய ஒரு ஆயுதமாகத்தான் அல்லாஹ்வுடைய திக்ரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஷைத்தான் மனிதனை வழிகெடுக்கிறான், ஆனா ஷைத்தான் யாரை வழிகெடுக்கிறான் என்றால் ஆயுதம் இல்லாதவர்களிடத்துலதான் போய் அவன் வேலையை காட்டுறான். ஆயுதம் இருந்தா வேலையை காட்ட முடியாது. ஆயுதம் என்ன? ஷைத்தானை விட்டு எங்களை பாதுகாக்கிற ஆயுதம் அல்லாஹ்வுடைய திக்ர். இன்னல்லதீன தக்கவ் இதா மஸ்ஸஹும் தாயிபும் மின ஷைத்தான் தஜக்கரு. அல்ல, ஷைத்தானுடைய ஏதேனும் ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு விட்டால் தக்குவாதாரிகள் என்ன செய்வார்கள்? உடனே அல்லாஹ்வுடைய திக்ரை செய்வார்கள். ஃபைதாஹும் முபசிரூன், உடனே அவர்கள் அந்த நல்ல அகப்பார்வை உடையவர்களாக மாறிவிடுவார்கள். அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் வரணும். எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய நினைவுடையவர்களாக, நம் உறுப்புகளை பாதுகாத்து கொண்டவர்களாக, நாவை பேணியவர்களாக, பார்வைகளை பேணியவர்களாக, பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டவர்களாக, நமது உறுப்புகள் அனைத்துமே ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை அல்லாஹ் விரும்பாத இடத்துல நாங்கள் பாவிச்சிடக்கூடாது என்ற பயம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னா அல்லாஹுடைய திக்ர் நம்மிடத்திலே வர வேண்டும். அல்லாஹுடைய நினைவோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருவானாக. உங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, நமது தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தன்னுடைய கிருபையினால் நிறைவேற்றி தருவானாக, எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுதலையை தருவானாக, எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் பாதுகாப்பை தருவானாக, நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தருவானாக, முஸ்லிம்கள் வாழக்கூடிய எல்லா பகுதியிலும் அல்லாஹ் நிம்மதியை வழங்கியருள்வானாக, பாவங்களை விட்டும் பொய் பித்தலாட்டங்கள் ஏமாற்றங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக, மோசடிகளிலிருந்து பாதுகாப்பானாக, ஹலாலான வியாபாரத்தை தருவானாக, ஹராமிலிருந்து பாதுகாத்தருள்வானாக, எமது பிள்ளைகளை எம்முடைய கண்குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கியருள்வானாக, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.